தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பின்னல் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மகிழ்ச்சியான நாளின், இந்த மகிழ்ச்சியான ஆராதனையில் ஆண்டவரே உம்மை தியானிக்கின்ற இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான மன்னாவை நீர் வானத்திலிருந்து பொழிந்தருளி நீர் சுவாமி. எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை நீர் அருளி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மற்ற நீர் பிரச்சனராக இருந்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு மெடிடேட் அப்பான் ஜீசஸ் இஸ் அவர் ஷெப்பர்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக எப்படி இருக்கிறார் என்பதையும், ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் இருப்பதினால் நீங்களும் நானும் அவருடைய ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். So we are going to meditate upon when our Jesus Christ is our shepherd, then how can we be in the fold as a sheep? ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆடாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆடாக, அல்லது தேவன் மகிழுகின்ற ஒரு ஆடாக நான் இருக்கிறேனா, அதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். So we have to meditate upon how I am, நான் எப்படி இருக்கிறேன், அல்லது ஒரு நல்ல ஆடாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் எப்போதும் தன்னுடைய ஜனங்களோடு இருக்கிறவராகவே நாம் பார்க்கிறோம். If you read the scripture from Genesis to Revelation, God was with his people. தேவன் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆண்டவர் பலவிதமான உறவுகளை வைத்திருந்தார். God had different sort of relationship with his people. ஆனால் எல்லா உறவுகளை காட்டிலும் ஆண்டவர் தன்னை ஒரு மெய்ப்பனாகவும், தம் ஜனங்களை ஒரு ஆடுகளாகவும் இணைந்து வாழும் ஒரு உறவை தேவன் அதிகமாக வேதத்தில் நமக்கு காண்பிக்கிறார். எனவேதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவனை மெய்ப்பனாக நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்தில் மிக அழகாக எழுதுவார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். God is my shepherd. என்னுடைய தேவைகள் ஒன்றும் எனக்கு குறைவு வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் போது நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். இயேசு தீர்க்கதரிசி எழுதும் போது அந்த 40வது அதிகாரத்திலே 11வது வசனத்துல இவ்விதமாக எழுதப்படுகிறது, மெய்ப்பன்மை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. இட் மீன் ஆண்டவர் ஒரு மெய்ப்பனை போல அவர் என்ன செய்கிறாராம், தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். So God takes his people just like a shepherd taking his own sheep on the way. தன் ஆடுகளை எவ்வளவு மென்மையாக, பாதுகாப்பாக, அல்லது ஆடுகளுக்கு மனதிற்கு இனிமையாக எப்படி ஒரு மெய்ப்பன் நடத்துகிறானோ, த சேம் வே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறாராம். நான் முதலாவது சொன்னேன், ஆண்டவர் ஜனங்களோடு கூட நெருங்கின உறவில் இருக்கிறதை நாம் வேதத்தின் எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறோம். If you read Genesis, when God created Adam and Eve, God was moving with them. அவர்களோடு கூட தேவன் உள்ளாவினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் அந்த மோரியா மலையில அவனோடு கூட பேசி கொண்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலோடு கூட அங்கே பெத்தேலிலே தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயோடு கூட அந்த ஜனங்களோடு கூட 40 ஆண்டு காலம் தேவன் நடந்ததை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அதை அனுபவித்த பிறகு கர்த்தரின் மெய்ப்பர் என்று சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஏன் ஆண்டவர் தன்னை மெய்ப்பனாகவும் தன் பிள்ளைகளை ஆடுகளாக பார்க்க விரும்பினார் என்று சொன்னால், ஆடுகளை குறித்து உலக அதனுடைய வாழ்க்கை நிலைகளை குறித்து பார்க்கும் போது மனிதனும் ஆடுகளும் ஆல்மோஸ்ட் தேர் என்ன சொன்னா ஒரே நிலையில் தான் இருக்கிறார்களாம். ஏன் என்று சொன்னால், ஆடுகளுடைய குணாதிசயங்களை பார்க்கும் போது ஒரு ஆடு ஒரு மெய்ப்பன் இல்லை என்று சொன்னால் அது நீண்ட நாட்கள் அது சுகமாக இருப்பதே இல்லை. When if you read about the sheep, when the sheep is helpless creature who cannot survive long without a shepherd. ஒரு மெய்ப்பன் இல்லை என்று சொன்னால் நீண்ட காலம் ஒரு ஆடு மிக மகிழ்ச்சியோடு வாழ்வதில்லை, அல்லது அது மிகவும் தன் வாழ்க்கை நடத்துவதற்கு கஷ்டப்படுகிறதாம். The same way மனிதர்களும் கூட தேவன் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக மோசமாக போய்விடுகிறது. எனவேதான் தேவன் மனிதனுக்கு அருகிலே வருகிறார். அது மாத்திரமல்ல, ஷிப் இஸ் எ ஸ்லோ அனிமல், ஆடு மிக மிக பொறுமையாக அல்லது மெதுவாக செல்லக்கூடியது. ஹூ கேனாட் எஸ்கேப், ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதால் தப்பிக்க முடியாது. நீங்க ஆடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எதிரி வந்து விட்டால் அவ்வளவுதான், எதிரி ஓடி வந்து அடித்து சாப்பிடக்கூடும். மான்கள் கூட ஓடுவதற்கு அதனுடைய கால்கள் பலனாக இருக்கும், ஆனால் ஆடுகளுக்கு அப்படி இருக்காது. மாடுகளுக்கு முட்டுவதற்கு என்ன இருக்கும், நல்ல கொம்புகள் இருக்கும், ஆனால் ஆடுகளுக்கு அப்படியெல்லாம் இருக்காது. ஆட்டுக்கு கொம்பு இருக்கும், ஆனால் எவ்வளோ ஒன்று இருக்கும், அதை கொண்டு பெரிய அளவில் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. இன்னும் ஒரு சில விலங்கினங்கள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதனுடைய முக அமைப்பு மிக பலனுள்ளதாக இருக்கும். கழுதையின் தாடை என்று சொல்லுவார்கள், அது மிக பலனுள்ளது. அப்படி ஆற்றினுடைய தாடை அவ்வளவு பலன் உள்ளதா என்று சொன்னால் இல்லை. சாதாரணமாக சிறிய விலங்குகளும் பெரிய விலங்குகளும் ஆடை என்ன செய்துவிடும், சீக்கிரமாய் அடித்து கொண்டு விடும். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் மனிதன் ஏமாற்றப்படுகிறான், சீக்கிரமாய் மனிதன் எல்லாராலும் என்ன செய்யப்படுகிறான், கைவிடப்படுகிறான், சீக்கிரமாய் ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான். தன்னை பாதுகாப்பதற்கு எந்த வசதியும் இல்லாத நிலையில் அநேக நேரங்களில் மனிதன் தள்ளப்படுகிறான். ஆல்மோஸ்ட் லைக் எ ஷிப், தே ஹாவ் என்ன சொல்றது, தே டோன்ட் ஹாவ் பவர் டு சேவ் தெம்செல்வ்ஸ், தங்களை தாங்களே பாதுகாப்பதற்குரிய அல்லது தப்பித்து ஓடக்கூடிய அளவிற்கு பலனற்றவர்கள். தே டோன்ட் ஹாவ் எனி என்ன சொல்றது, வெப்பன் ஃபார் டிஃபென்ஸ், நான் சொன்ன வண்ணமாக தங்களை பாதுகாப்பதற்குரிய எந்த விதமான ஆயுதங்கள் அவரிடத்தில் இருப்பதில்லை. மிக மிக குறுகிய நேரத்திற்குள்ளாக பயந்து விடக்கூடிய ஒரு மிருகம் என்று சொல்கிறார்கள். They are easily frightened and also மிக மிக சீக்கிரமாக வழி விலகி போகிறவர்கள். ஆடு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மந்தையோடு இருந்தால் மாத்திரம்தான் அது நேர்வழியாக போக முடியும். தனித்து விடப்படும் பொழுது அவைகள் சாதாரணமாக வழி தப்பி போய்விடுகிறது. இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவ ஐக்கியத்தில் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிற மக்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். கொஞ்ச காலம் அப்படியே ஒதுங்கி போகிற மக்களை பாருங்கள், அப்படியே கடவுளை விட்டு தூரம் போய்விடுகிறார்கள். த சேம் கைண்ட், ஒரு ஆடு தன்னுடைய மந்தையோடும் தன் மேய்ப்பனோடும் இல்லை என்று சொன்னால் அது சீக்கிரமாய் வழி விலகி போகிறது என்பதையும் அங்கே ஆற்றினுடைய குணாதிசயங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் அவருடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஆடுகளாகவும் ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நம் வேதத்திலே பல காரியங்களை குறித்து பார்க்கும் போது அங்கே ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த ஆற்றுக்குரிய தன்மைகளை எல்லாம் அவர் பெற்றவராக இருக்கிறார். Someone can read 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-35 வசனங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-35. பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் அங்கே தாவீது சொல்கிறான், ஒரு முறை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த நேரம் அங்கே கொடிய மிருகங்கள் வந்து என் ஆடை பிடித்த பொழுது நான் என்ன செய்தேன், அதற்கு பின்னாக ஓடி போய் அதை என்ன செய்தேன், அதை பாதுகாப்பதற்காக என்னை நான் என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வேத வசனத்தில் நாம் எதை காக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான், தன் ஆட்டை எதிரியுடைய கரத்தில் இருந்து எப்படியாவது பாதுகாப்பதற்கு அதை பாதுகாத்து தனக்காக அதை என்ன செய்கிறான், காத்து கொள்ள அவன் தன்னையே தியாகமாக கொடுக்கிறான். அந்த தியாக உணர்வை அல்லது அந்த தியாக தன்மைஷியல் ஆக்ட், அதை நாம் வேதத்திலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே ஒரு மேய்ப்பனாக மாற்றுவதற்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். He died on the cross of Calvary. சிலுவையில் அவர் மரித்தார். எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கும்படியாய் தன் ரத்தத்தை சிந்தினார். எல்லா ஜனங்களோடு கூட என்றென்றும் வாழும்படியாய் மரணத்திலிருந்து உயிரோடு இருந்தார். If you read the gospel, he is risen from Christ. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து எல்லாரோடும் கூட வாழ்வதற்காக, ஒரு மேய்ப்பனாக இருப்பதற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஒருவேளை வான மண்டலத்திலிருந்து இறங்கி விட்டு நான் உங்களுக்கெல்லாம் ஒரு மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் மரண பரியந்தம் அவர் நம்முடைய ஜீவனை மீட்டெடுக்கிற பொருளாக அவர் தம்மையே தியாகம் பண்ணினார். அதைதான் யோவான் 10:14-15 வசனங்களில் பார்க்கும் போது, அவர் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கவும் ஆடுகளை பாதுகாக்கவும் ஆடுகளுக்கு நல்ல வழி நடத்தவும் அதை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று கேட்டால், அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார், ஆனால் அவருக்கு பின்னடக்கிற நான் ஒரு நல்ல ஆடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும்? God is a good shepherd, பட் அவருக்கு பின்னடக்கிற ஒரு ஷிப்பாக, ஒரு ஆடாக நான் இருக்கிறேனே, How I am, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என் மேய்ப்பன் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல ஆடாக we have to stand with the shepherd. நாம் மேய்ப்பனோடு கூட நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். God calls each and every one of us to stand with him. வேற எதையுமே ஆண்டவர் கேட்கவில்லை, come and stand with me, என்னோடு கூட நில்லுங்கள் என்று அழைக்கிறார். மத்தேயு 10:22 Someone can read Matthew chapter 10 verse 22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் அங்கே பலவிதமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளக்கூடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, கடைசியில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதை சொல்லுகிறது அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஸ்டாண்ட் வித் மீ இன் ஆல் சிச்சுவேஷன், எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் என்னோடு கூட நில்லுங்கள் என்று அழைக்கிறார். நான் ஆடுகளை குறித்து சொல்லும் போது நான் சொன்னேன், அவைகள் ஒரு பலவீனமான அல்லது வழி தவறி போகக்கூடியவர்கள், எந்த ஒரு எதிர்ப்பையும் எதிர்ப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆண்டவர் அதைத்தான் ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் போது, நாம் மற்றவர்களால் பகைக்கப்படலாம், விரோதிக்கப்படலாம், மற்றவர்கள் நம்மை எதிர்த்து போராடலாம், ஆனால் ஆண்டவர் பக்கம் நாம் நிற்கும் பொழுது the final end result will be ரட்சிப்பு, மீட்பு. ஆண்டவர் அதைதான் விரும்புகிறார். So God wants you and me to stand on his side. அவர் பக்கமாக நிற்க சொல்கிறார். And also the constant standing, தொடர்ச்சியான அவர் பக்கம் நிற்கிற ஒரு அனுபவம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் தேவன் பக்கம் வந்து நிற்கிற ஒரு அனுபவம் அல்ல, எல்லா நேரங்களிலும் நிற்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற பாருங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே அப்படி என்று சொன்னால், முடிவு பறையிலும் தேவன் பக்கம் நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 1 Peter 4:13-14 அதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள், 1 Peter 4:13-14. 1 Peter 4:13-14. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், இட் மீன் அவர் பக்கம் நாம் நிற்க, நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு நாம் நிற்கின்ற பட்சத்திலே நிந்திக்கப்படலாம் அல்லது வெறுக்கப்படலாம், மற்றவர்களால் தூஷிக்கப்படலாம். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் மகிழ்ச்சியா எண்ண வேண்டுமாம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களாலே தேவன் மகிழ்கின்றார். ஒரு நல்ல ஆடு தன் மேய்ப்பனை மகிமைக்குள்ளாக கொண்டு வருகிறதா இருக்கிறது. இட் மீன்ஸ் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் காட்ஸ் சைடு இன் ஆர்டர் டு க்ளோரிஃபை காட்ஸ் நேம். ஆண்டவருடைய நாமம் அங்கே உயர்த்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் யூ கேன் பி வெரி ஷூர் அபவுட் த ப்ராப்ளம். The problem is not going to win, but end of the day, God is going to become a victor. அவர் தான் வெற்றியாளராய் மாறப்போகிறாராம். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவர் பக்கமாக நிற்கும் போது. பல நேரங்களிலே நாம் தேவனை விட்டு தூரம் போய்விடுகிறோம். நாம் என்ன சொல்ல, பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறோம். பிறகு கடவுள் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லுகிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பக்கம் நிற்பதை நிற்கிற மனிதன் ஆண்டவரோடு கூட நிற்கிறபடியினால் தேவன் அவனுக்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவன் பக்கம் நிற்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனால் தம்முடைய சீடர்களை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 10வது அதிகாரத்தில் 24-25 வசனங்களிலே விதமாய் சொல்லுகிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 24-25 வசனம் வாசியுங்கள். அல்லது தன்னுடைய போதகனுக்குரியதாய் மாறுகிறது. அப்படி என்ன சொன்னால், நாம் ஆடாக இருந்து கொண்டு மேய்ப்பனாக மாற வேண்டும். அப்படி என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆடாக இருப்பதில்லை, நம்மை அடைத்து நடத்துகிற பிரதான மேய்ப்பனை போல நீங்களும் நானும் மாறுகிறோம். When we stand on his side, day by day, we become just like a shepherd. அவரை போல நீங்களும் நானும் மாறுகிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, த குவாலிட்டி சேஞ்சஸ், த கேரக்டர் சேஞ்சஸ், நமக்குள்ளாக இருக்கிற குணாதிசயங்கள் மாறுகிறது, நமக்குள்ளாக இருக்கிற தன்மைகள் மாறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அவரோடு கூட இணைக்கப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன செய்கிறது என்று சொன்னால் கேட்கிறது, அதற்கு பதில் சொல்லுகிறது. அவன் மேய்ப்பன் அழைக்கும் போது தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை புரிந்து கொள்கிறது. It doesn't happen in overnight. ஓர் இரவில் ஏற்படுகிற ஒரு நிகழ்வு அல்ல. It's a long process. நீண்ட காலம் ஒரு மேய்ப்பனோடு இருக்கிற ஆடு தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட நிற்கும் போது நமக்கு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், பயம் நம்மை விட்டு ஓடிப்போகிறது. மத்தேயு 10வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நம்ம பார்க்கும் போது, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், ஆத்மாவை கொலை செய்யக்கூடிய அல்லது ஆத்மாவை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நாம் ஒரு நாளும் தள்ளப்பட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அவர் பக்கம் நிற்கிறோம், அவர் நம் பக்கம் நிற்கிறார். இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். ஹி வாண்ட்ஸ் யூ அண்ட் மீ டு ஸ்டாண்ட் வித் அ ஷெப்பர்ட். ஆண்டவரோடு கூட நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நல் மேய்ப்பர். ஆனால் நீங்களும் நானும் அவர் பக்கம் நிற்கிறோமா, அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், வி ஹாவ் டு பி ட்ரஸ்டிங் த ஷெப்பர்ட். நான் என் மேய்ப்பனை நம்ப வேண்டும், அல்லது என் மேய்ப்பன் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஆடு தன் மேய்ப்பனுக்கு செய்கிற அல்லது தன் மேய்ப்பனோடு இருக்கிற நிலையினுடைய உத்தம தன்மை என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், பிரியமானவர்களே, பல நேரங்களிலே பலரோடு கூட இருப்பார்கள், ஆனால் நம்பவே மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அநேகருக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வருவதில்லை. பல நேரங்களில் ஆண்டவர் மீதே ஒரு சந்தேகம் அல்லது ஒரு குழப்பமான நிலை வந்து விடுகிறது. உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா? ஆனால் பெரிய மாணவர்களே, ஒரு நல்ல ஆடு தன் மேய்ப்பனை நம்பி வாழ வேண்டும். The good sheep should put all his trust on the shepherd. ஏனென்று சொன்னால், என் மேய்ப்பன் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், எனக்கு என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய உறவுகளினுடைய உச்சக்கட்ட நிலைதான் நாம் ஒருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, த ட்ரஸ்ட். நம்ம அமெரிக்கா கரன்சில அழகாக எழுதிப்பாங்க, வி ட்ரஸ்ட். நான் என்ன செய்கிறேன், கடவுளை நம்புகிறேன், காட் வி ட்ரஸ்ட், ரைட், கடவுள் மீது நான் நம்பி இருக்கிறேன். ஆனால் பல காரியங்களில் இன்றைக்கு கடவுள் இல்லை. பலவிதமான காரியங்கள் செய்ய மனிதன் ஆரம்பிக்கும் போது கடவுளை ஓரம் வைத்து விடுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கிறார். நான் ஒரு நல்ல ஆடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நம்பிக்கை 100% தேவன் மீது வைக்கப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் தேசம் பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 33:12, சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 22:12 வசனம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் ரொம்ப ஈஸியா ஒரு மனிதன் பாக்கியவானாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு குடும்பம் பாக்கியமா மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேசம் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம் தான் அந்த குடும்பமோ தனி மனிதனோ செய்ய வேண்டும், கடவுளை தங்கள் சொந்த ஜனமாக அல்லது கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனமே பாக்கியம் உள்ளது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், எந்த கிருபை யாருக்கு கிடைத்தது? நாம் எல்லாரும் ஆண்டுடைய பார்வையில பிளஸட் பீப்புள், நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். அதற்கு என்ன காரணம்? நாம் கர்த்தரை தெய்வமாக வைத்திருக்கிறோம். யாரானாலும் சரி, அவரை தெய்வமாக கொண்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when we honor our God, he honors us. அவர் நம்மை கனப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வந்து மேன்மையாக எண்ணுகிறார் என்று சொன்னால், என் ஜனங்கள் என் துதியை சொல்லுவார்கள். My people will praise me. என்னை அவர்கள் துதிப்பார்கள், என் துதியை சொல்லுவார்கள். ஆண்டுடைய உண்மையான ஜனங்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம பார்க்கிற தேசங்களை பார்க்கும் போது, அநேக தேசங்களில் குழப்பங்கள், சமாதானம் இல்லை. குழப்பங்களுக்கு எங்கு பார்த்தாலும் சண்டைகள். காரணம் என்னவென்று சொன்னால், தேசங்களில் ஆளுகை செய்கிற தேவன் இன்றைக்கு இல்லாத நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. இன்னைக்கு அநேக தேசங்களை பார்க்கும் போது ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன், தேசத்திற்குள்ளாக எங்கும் குழப்பங்கள். அது மாத்திரமல்ல, சரியான சட்ட திட்டங்கள் இல்லை, சரியான அன்பு இல்லை. தேசம் கடவுளை விட்டு என்ன செய்தது என்று சொன்னால், தூரமாக போய்விடுகிறது. ஒரு தேசத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னால், அந்த தேசத்தில் சட்டங்கள் புத்தகங்களில் இருக்கலாம், ஆனால் அவைகள் நடைமுறைப்படுத்த முடியாது. அன்பை குறித்து பேசுவார்கள், பட் தே வில் நெவர் ஆக்ட் இன் லவ். காரணம் என்னவென்று சொன்னால், அன்போடு கூட வாழும் வாழ்க்கையை தேவன் உருவாக்குகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 18:25 வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார், அங்கு தேவன் இல்லாத சமுதாயம் எப்படி மாறினது என்று சொன்னால், தேவனை எதிர்த்தவர்கள், தேவனுக்கு விரோதியாய் நின்றவர்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை குறித்து எழுதும் போது, அவர்கள் தேவனை விட்டு தூரமாக நிற்கிறார்கள், தேவாக்கினை அவர்கள் மீது வந்தது என்று சொல்கிறார். The wrath of God was upon the people. ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது எழுந்ததாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பி வாழ்வது என்பது முழுவதுமாய் நம்முடைய ஆண்டவர் மீது, ஆண்டவர் நமக்கு நாம் ஆண்டவராக முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to set God to be our God. என் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அது கிறிஸ்தவர்களின் கடவுள். இட் இஸ் நாட் த வே, அது அல்ல. நம்முடைய ஆண்டவர் உலகத்திற்கே ஆண்டவர், இந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர், என் தேவன் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவர் காட் இஸ் மை காட், என் தேவனாய் இருக்க வேண்டும். என் தேவன் என்று சொன்னால், என் வாழ்க்கைக்கு அவர்தான் எல்லாமாக மாற வேண்டும். I have to set God to be everything in my life. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, God is not happy with the one whose God is not our Lord. ஒரு மனிதன் எனக்கு நம்முடைய ஆண்டவர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற மனிதன் மீது கர்த்தர் மகிழ்வதில்லை. ஒருவேளை அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிழ்ச்சி ஒரு மனிதன் எப்போது தேவனை தேவன் என் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது மனிதன் மாத்திரமல்ல இவன் காட் ரிஜாய்சஸ். அதனால தான் ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது எங்க சந்தோஷம் உண்டாகும், எங்க சந்தோஷம் உண்டாகும், பரலோகத்தில் உண்டாகும். காரணம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தேவனை என் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது பூலோகத்தில் அல்ல பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பனை நல்ல ஆடு என்ன செய்கிறது என்று சொன்னால் முழுவதுமாய் நம்பி இருக்கிறது. சோ வாட் இஸ் அவர் கண்டிஷன்? அது மாத்திரம் அல்ல, ஆண்டவரை எப்படி நான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் ட்ரஸ்ட் ஹிம் டு டேக் கேர் ஆஃப் அஸ், என்னை முழுவதுமாய் அவர் நடத்துவதற்கு நான் என்னை நம்ப வேண்டும். எப்படி ஒரு ஆடு மேய்ப்பன் முன் நடக்கும் போது ஆடு தானாய் பின் நடந்து வருகிறது. நான் பலமுறை சொல்லுவேன், ஆடுகளை மேய்ப்பதற்கும் மாடுகளை மேய்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. மாடு மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் மாடுகளை முன்னே துரத்தி விட்டு பின்னாடி என்ன செய்வான், மாடு மேய்க்கிறவன் நடந்து வருவான். ஆனால் நல்ல ஆடுகளை வழி நடத்துகிறவன் அவன் முன்னதாக நடந்து செல்வான், ஆடுகள் அவனுக்கு பின்னாக நடந்து வரும். ஏனென்று சொன்னால் ஆடுகளுக்கு தன் மேய்ப்பனுக்கு பின் நடக்க தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவரை முன் நடக்கவும் அவர்கள் அவருக்கு பின் நடக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இட் மீன்ஸ் கிவிங் ஆல் த கண்ட்ரோல் டு அவர் காட். எல்லா விதமான வாழ்க்கையினுடைய பக்கங்களையும் அவருடைய கரத்தில் விட்டுவிட்டு அவருக்கு பின் நடக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் 46வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்லும் போது வாசியுங்கள், சங்கீதம் 46:1, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். God is our refuge and strength. And அதோடு கூட அவர் நிறுத்தி விடாமல் சொல்கிறார், அவர் பிரசன்ட் ஹெல்ப், அவர் பிரசன்ட். பேட்டரி செல் கம்பெனிக்காரன் போடுவான், எவர் ரெடி என்று போடுவார்கள், எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு நிலை. அதே போலதான் வேதம் சொல்லுது, இஸ் எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் ட்ரபுள். ஆபத்து வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக மாறுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, many people feel that their sufficiency, அவர்கள் தங்களுக்கு தாங்களே எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்ற நிலைக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வழிநடத்தி செல்லும் பொழுது பாதைகள் எல்லாம் அவர் அருளுகிற மகிழ்ச்சியானது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. When God takes our life, He takes us to the places where we see things which we have never experienced. நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திராத இடங்கள் அவருக்கு தெரியும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்கள், மரண இருளின் பொல்லாப்பு வழியாக நான் வருகிறேன், நான் பயப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு 4:8-10 வசனத்தில் சொல்லும் போது நாம் அவருக்கு அருகில் வரும்போது அவர் நம்ம அருகில் வருகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். Come closer to God, He will come close to you. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், ஒரு நல்ல ஆடு என்ன செய்கிறது என்று சொன்னால் தன் மேய்ப்பனை முழுவதுமாக நம்பி வாழ்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்று மேய்ப்பனோடு கூட நிற்கிறது. The first thing we learn that the good sheep stand with the shepherd. தன் எஜமான் தன்னுடைய மேய்ப்பனோடு கூட நிற்கிறது. இரண்டாவது காரியம், மேய்ப்பனோடு கூட மேய்ப்பனுடைய மேய்ப்பனை முழுவதுமாய் நம்புகிறது. The 100% முழுவதுமான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வருகிறது. மூன்றாவது காரியம், அந்த ஆடு என்ன செய்கிறது சொன்னால், நான் உடன் நிற்கிறேன், நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் த கான்ஸ்டன்ட் ஃபாலோயிங் த ஷெப்பர்ட், தொடர்ந்து தன் எஜமானுக்கு பின் நடக்கிறது. எஜமான் போகிற திசையெல்லாம் இந்த ஆடு என்ன செய்கிறது என்று சொன்னால் பின் போய்கொண்டே இருக்கிறது. ஏன் எதற்கு என்று கேட்பதே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் நடத்துகிற பாதை மேன்மையானது என்பதை அது உணர்ந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, many time we stand on God's side and we put our trust in God, but we fail to follow him. சில பேர் சொல்வாங்க, நாங்களாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன எவ்வளவு ஜோம் பண்ணிருக்கோம் தெரியுமா, பட் வாட் இஸ் அவர் பிரேயர் டுடே. சில பேர் சொல்வாங்க, ஒரு காலத்துல நாங்கள் தேவனுக்கு பயங்கரமாக இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? We may stand on his side, அவர் பக்கம் நாம் நிற்கலாம். We may put our trust in God, நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கலாம். But are we walking on? நாம் தொடர்ந்து நடக்கிறோமா? போன 3 நாட்கள் நம்ம ரிட்ரீட்ல அதை தான் நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டோம். வாக் இன் ஸ்டெப்ஸ், அவருடைய வழிகளில் நடக்க ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு முன்பாக ஒரு அடிசுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். So it is our duty. ஒரு நல்ல ஆடு மேய்ப்பன் போகிற பாதையை அது என்ன செய்கிறது? பின்தொடர்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான A good sheep follows the footprints of the shepherd. தன் மேய்ப்பனுடைய வழிகளை அது பார்க்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the real blessing comes when we follow. உண்மையான ஆசீர்வாதங்கள் அவருக்கு பின் நடக்கும்போது தான் ஆரம்பமாகிறது. அதை நம்ம எப்படி சொல்ல, எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் போது அவர் யோவான் 10 அதிகாரம் 11-12 வசனங்களில் அதை எழுதுகிறார். Someone can read John chapter 10 verse 11 and 12. போதும். இப்ப பாத்தீங்கன்னா, இயேசு சொல்லும் போது மேய்ப்பன் ஆடுகளை வழி நடத்துகிறான், கூலிக்காரனும் ஆடுகளை வழி நடத்துகிறான். மேய்ப்பன் எதிரிகள் வரும்பொழுது அந்த எதிரியை மேற்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? தன் ஆடுகளை காப்பாற்றுகிறான். கூலியால் என்ன செய்கிறான்? நாம் ஓடி போகிறானாம். இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், He leads us out of his love and his caring. அவர் நம்மை நடத்துவதற்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு அன்பும் நம்மை குறித்த ஒரு பாசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நாம் அவருக்கு பின் நடக்க வேண்டும். நம்மை நடத்துகிறவர் நமக்கு முன் நடக்கிறார் என்று சொன்னால், பின் நடந்து வருகிறவர்களை குறித்து ஒரு அன்புள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் ஓடி போகிறவர் அல்ல. நம்முடைய ஆபத்துகள் நம்மை தொடரும் பொழுது அவர் நம்மை விட்டு ஓடுவதற்காக அவர் நம்மை நடத்தவில்லை. மாறாக அந்த அந்த பிரச்சனை காலங்களில் அவர் நம்மோடு நின்று நமக்காக யுத்தம் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that is a difference between the worker and the owner. அங்கே அவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார் என்று சொன்னால், he is ready to fight with an opponent. நம்முடைய எதிரியோடு கூட அவர் போராடுகிறார் and try to keep us safe and sound. உங்களையும் என்னையும் பாதுகாப்பாக வைக்கிறார். அதே வசனத்தில் யோவான் 10 அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளையும் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The second thing நம்ம இதில் பார்க்கும்போது, ஜீசஸ் ஆல்சோ நோஸ் அஸ், உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது, ஆண்டவரே எனக்கு தெரியாது. உண்மையான ஆடு தேவனை, தேவன் என்ன செய்கிறார், உண்மையான அவருக்கு பின் நடக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். He knows everyone by name. ஒவ்வொருடைய பெயர் வழியாக அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்முடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிறார். நம்மை எப்படி நடத்த வேண்டும் அதற்கு அவர் நம்ம என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார். அங்கே பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே காணப்படுகிற அந்த நெருக்கமான அந்த புரிந்து கொள்ளும் தன்மை, அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், என் ஆடுகள் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என் ஆடுகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆடுகிட்ட போய் கேட்டா என் மேய்ப்பனை குறித்து ஆடுகள் பேசும் என்று சொல்லுகிறார். இட் மீன்ஸ் திங்க் அபவுட் ஆண்டவர் நம் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருக்கான. ஒரு நல்ல ஆடு ஆண்டவர் பின் நடக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவரை குறித்து பேசும், அது அறிந்திருக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லி பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு அந்த வசனத்துல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு, ஆண்டவரை அதிகமாக அவருடைய ஆடுகள் அறிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதில் இன்னொரு வார்த்தை சொல்வார், இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். பிகாஸ் தேர் ஆர் பீப்புள் may not be in our fold, but they are for God's. அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள், அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் பார்க்கும் போது அவருக்கு பின் நடக்கிறது என்பது அவரை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. Following Jesus is nothing but knowing Jesus more and more and more. ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து அறிந்து கொள்ளும் அந்த அறிவு வளர வேண்டும். அப்ப நம்முடைய வேத வாசிப்பும், தேவனோடு கூட நாம் செலவிடுகிற நேரமும், வேதத்தை தியானிக்கிற நேரமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Think about our life. Are we learning more about God? கடவுளை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். We know lot of things about the world. We know technology. ஆனால் தேவனை குறித்த காரியங்கள் அதிகமாய் நமக்கு தெரிந்திருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, Following Jesus is nothing but knowing Jesus. ஆண்டவரை அறிவது, இந்த வேத வசனத்தில் அதை தொடர்ந்து பார்க்கும் போது, அவரை அறிவது என்பது அவர் சத்தத்தை கேட்பது. Ready to listen how God speaks. ஆண்டவர் பேசுவதை உணரக்கூடிய ஒரு உணர்வு. என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கும் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஒரு உண்மையான ஒரு நிலை பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க ஆண்டவருக்கு. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்குமாம். அவர் சொல்லுகிறார், நான் முன்ன போவேன், நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் இன்றைய அந்நிய தேவர்களை வணங்குகிற மக்களை பாருங்கள். Look at the people, those who worship other religion. கல்லுக்கு முன்பாக நின்று கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும் அந்த கல்லுக்கா கல்லால் என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசுவதை என் ஆடுகள் கேட்கும், என் ஆடுகள் பேசுவதை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். How true it is. எத்தனை உண்மையானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபமானாலும் சரி, ஒரு சிறிய வார்த்தையானாலும் சரி, ஒரு சிறிய கண்ணீரானாலும் சரி, God will read. அதை கர்த்தர் படிப்பார். அதே போலதான் அவருடைய ஆடுகள், the true sheep will understand the voice of God. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய மகிழ்ச்சியை அவருடைய ஆடுகள் புரிந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவர் அவருடைய ஆடுகளை அவ்வளவு ஒரு நெருக்கமான பின்னடக்க ஆண்டவர் அழைக்கிறார். God wants you and me just to follow wherever he goes. அவர் போகிற பாதை, that will take us to the right place. அது நம்முடைய வாழ்க்கையில் சரியான இடத்திற்கு நேராய் நம்மை படி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். He is a good shepherd. பட் அவரோடு கூட நல்ல ஒரு ஆடாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், I have to stand on his side. அவர் பக்கம் நான் நிற்க வேண்டும். I have to put my trust on him. என்னுடைய நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். தொடர்ந்து அவருக்கு பின் நடக்க வேண்டும். I have to follow that. அவருக்கு பின் நடந்து செல்லும் போது உண்மையாகவே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தேவையான நல்ல காரியங்களை, அல்லது வாழ்வினுடைய மேன்மையான காலத்திற்குள்ளாய் கர்த்தர் வழி நடத்துகிற இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.